மூன்றாவது அதிகாரம் 1, 2, 3, 4 வாசிங்க சிஸ்டர்.
இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன? விருத்த சேதனத்தினாலே பிரயோஜனம் என்ன? அது எவ்விதத்திலும் மிகுதியாயிருக்கிறது. தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாமே. சிலர் விசுவாசியாமல் போனாலும் என்ன? அவர்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ? அப்படி ஆக்கப்பட மாட்டாது. நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றி அடையவும் இப்படி ஆயிற்றென்று எழுதியிருக்கிறபடி தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்வோமாக.
இதுல முதலாவது வசனம், இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன, விருத்த சேதனத்தினாலே பிரயோஜனம் என்ன அப்படின்றது. ஒரு வசனத்துக்கு விளக்காடுங்க பாப்போம், எப்படி சொல்லலாம் இருக்கு. யூதனுடைய மேன்மை என்ன, விருத்த சேதனத்தினாலே பிரயோஜனம் என்ன அப்படின்றது.
யூதனுடைய மேன்மை என்னென்றால், எங்களுக்கு வந்து யூதனுக்கு வந்து அது ஆவிக்குரிய விதமாக வெளிப்படுத்தப்படும். யூதன் என்றால் நாங்கள் தான். எங்களுக்கு வந்து அவர் கொடுத்த வார்த்தைகள் வந்து ஒன்றுதான், ஆனாலும் அது எங்களுக்கு ஆவிக்குரிய விதமாக வெளிப்படுத்தப்பட்டபடினாலே நாங்கள் அதில் மேன்மையாக இருக்கிறோம்.
அப்போ இந்த 1வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது வந்து நமக்கு தான்றீங்க. யூதனுடைய மேன்மை அப்படின்னும் போது இது நமக்கு தான் அப்படின்ற மாதிரி இப்ப நீங்க சொல்ல வரீங்க.
ஓம் பிரதர்,
ஓகே சூப்பர், கரெக்டா புடிச்சீங்க. இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன, ஏன்னா 2வது வசனத்துல அதுக்கு விளக்கம் கொடுக்கிறாரு. என்ன சொல்றாரு பாருங்க, அது எவ்விதத்திலும் மிகுதியா இருக்கிறது, தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடம் சம்பந்தப்பட்டவர் வந்து கொடுத்தாரோ இல்லையோ தெரியல, அந்த பொருளும் அந்த கடிதமா கைக்கு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அப்போ எது முக்கியமோ அது வந்ததுனால கொடுக்க அவர் வர வேண்டியவர் இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை. அப்ப அதை பெற்றுக்கொண்டு வந்தாரு பாருங்க, அவரை பார்க்கும்போது அது அவர்கிட்ட இருந்து வந்ததே நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதே இதுலதான் சொல்றாரு, அவர்களிடத்துல ஒப்புவிக்கப்பட்டது வேத வாக்கியங்கள் அவர்களது ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாமே. இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன அப்படின்னு சொன்னா, அது சொல்லப்பட்ட அந்த வேத வாக்கியம் ஆவிக்குரியது, அது எனக்கு விசேஷித்த மேன்மையா இருக்குன்னு பிரயோஜனம் என்னன்றது. இதை எப்படி எடுக்கலாம், யாராவது சொல்லுங்க பாப்போம், மைக் ஆஃப் பண்ணி கொள்ளுங்க. இதை எப்படி சொல்லலாம், விருத்த சேதனத்தினாலே பிரயோஜனம் என்ன?
நாங்கள் இருதயத்தினாலே இருதயத்திலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டது, அது விசுவாசத்தினாலே நாங்கள் வாரம் பிரதர்.
பிரயோஜனம்
நெற்கிரியைக்குல வாரம் பிரதர்.
விருத்த சேதனம் பெறாதவனே நற்கிரியை செய்யறானே. வாசிக்கிறோம்ல நம்ம நியாய பிரமாணத்துக்கு ஏற்ற நீதிகளை செய்யறாங்கன்ட்டு அவ வந்து உங்களை குற்றப்படுத்துவான்றாரு. ஆனா விருத்த சேதனமே பண்ணல அவன். ஆனா இங்க சொல்றாரு விருத்த சேதனத்தினால பிரயோஜனம் என்னன்றாரு. விருத்த சேதனத்தினால பிரயோஜனம் என்ன அப்படின்றது
நித்திய ஜீவன் உங்களுக்கு கிடைக்கும் அபியோசனம் இருக்காதோ?
ஓ, நித்திய ஜீவன் உண்டு, அது எந்த மாற்றமும் கிடையாது. விருத்த சேதனத்தினாலே நித்திய ஜீவன் உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை தியானத்துக்கு கொண்டு வரலாம். அதுவும் ஒரு ஒரு வழிதான். அப்போ இது வந்து இந்த பிரயோஜனம் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அந்த பிரயோஜனம் சொல்ல வர்ற காரியம் என்ன அப்படின்றத வந்து நம்ம தியானத்துக்கு கொண்டு வரணும். ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அப்படி கூட நம்ம தியானத்துல கொண்டு வரலாம். எல்லாமே அது விசுவாசத்துக்குரியதான் இருக்கு. ஆனா பவுலிங்க சொல்ற அந்த காரியத்தை நல்லா கூர்ந்து கவனிக்கும் போது மேல சொன்ன அந்த யூதன்ற சம்பவத்தை தான் கீழே கொண்டு வர்றாரு. விருத்த சேதனத்தினால உனக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்குது அப்படின்னா, யூதன்ற ஒரு ப்ரொமோஷன் நமக்கு கிடைக்குது. யூதனுடைய மேன்மை என்ன, விருத்த சேதனத்தினால பிரயோஜனம் என்ன அப்படின்றது.
நாங்கள் உண்மையா புரஜாதிகளா இருக்க வேண்டிய நாங்கள் யூதன் என்ற அந்த இதை பெற்றுக்கொண்டோம். என்ன பிரதர், புரஜாதியா போயிட்டாங்க, நாங்க யூதனா வந்துட்டோம் அப்படி.
அப்போ விருத்த சேதனத்தினால என்ன பிரயோஜனம் கிடைச்சதுன்றாரு. நம்ம நித்திய ஜீவன் அதெல்லாம் ஓகே, பட் இதை பெற்றாதான் அதுக்குள்ளே போக முடியும். ஓ, வேலை செய்யற இடத்துல வந்து நீங்க நல்லா ரொம்ப நல்லா வேலை செய்யறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க. ப்ரொமோஷன் எப்படி கொடுத்தாங்க? அங்க போன உடனே அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஆபீசர் கேக்குறாரு, எங்க ப்ரொமோஷன் லெட்டர்? லெட்டர்லன்னா ஒன்றும் பண்ண முடியாதுன்றாரு. ப்ரொமோஷன் ஒரு வார்த்தையை பெற்றுக்கொண்டனால உடனே ப்ரொமோஷன் கிடைச்சிடாது. அது அதிகாரத்துவமா கைகள்ல கடிதத்துல இருக்கணும். அப்ப நித்திய ஜீவனை வந்து பெற்றுக்கொள்வோம், விருத்த சேதனம் தான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். அது எது அதனால அது என்ன பிரயோஜனம் போதுதான் அது யூதன்றாரு. அதனாலதான் மேலே சொல்றாரு அந்த யூதனுடைய மேன்மை என்ன அப்படின்றாரு. அப்ப இந்த யூதன்ற தன்மை ஏன் அவ்வளவு முக்கியத்துவமா இது யூதன் அப்படின்னு சொல்றாருன்னு சொன்னா, இது மனுஷனால உண்டானதால இது தேவனால உண்டாயிருக்குன்றாரு. ரோமர் 2:28-29 மூவியெல்லாம் நம்ம ஏற்கனவே பல தடவை நம்ம வாசிச்சிருக்கோம். இருந்தாலும் இந்த சப்ஜெக்டுக்கு அதை வாசிப்போம். வாசிங்க, ராஜபுதர் மைக் ஆஃப் பண்ணி சொல்லுங்க. வாசிங்க ரோமர் 2:29.
உள்ளத்தில் யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது.
அப்ப இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி இது மனுஷனால இல்ல, இது தேவனால் உண்டாயிருக்கின்றார். அப்ப தேவனாலேயே நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா, யூதன்ற ஒரு கோத்திரத்துக்குள்ள தேவன் நம்மளை கொண்டு வர்றாரு. யார? புறஜாதிகளா இருந்த நம்மள. அப்போ எப்படி இது நடந்ததுன்னா, விருத்த சேதனத்தினால கிடைச்ச ஒரு பிரயோஜனம்ன்றாரு. அப்ப இதை தக்க வைக்கும் பொழுதுதான் டாக்குமார் நீங்க சொன்ன மாதிரி அந்த பரலோக அதுக்கு இந்த விருத்த சேதனத்தை நம்ம வந்து ஆனந்தர் சொன்ன மாதிரி கிரியைகள் அதுக்குள்ள கொண்டு போகணும். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அப்ப இதுக்கு வந்து எப்படின்னு சொன்னா, அந்த யூதனுடைய மேன்மை என்ன போது அந்த வேத வாக்கியங்கள் வந்து அவங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது. அது விசேஷித்த மேன்மை தான். அங்க கொடுக்காம இருந்திருந்தா நம்மளை வழி நடத்திட்டு போற ஒரு ஆசிரியர் இருந்திருக்க மாட்டார். நியாயப்பிரமாணம் அவங்கள்ட்ட கொடுக்காம இருந்திருந்தா நம்மளை வழி நடத்துறதுக்கு ஒரு சரியான ஆசிரியர் இருந்திருக்க மாட்டார் அப்படின்றாரு. அதை வந்து அவங்க சொல்ல முடியல, அவங்க சொல்ல முடியல. ஏன்னா அவங்களதான் தெரிந்து கொண்டார். உபாகமத்துல இது குறித்து எழுதப்படுது, வாசிச்சு பாருங்க. உபாகமம் 4வது அதிகாரத்துல 5-8 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. உபாகமம் 4:5-8 வரைக்கும்,
நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி பிரவேசிக்கும் தேசத்தில் நீங்கள் கை கொள்ளும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கற்பித்தபடியே நான் உங்களுக்கு கட்டளைகளையும் நியாயங்களையும் போதித்தேன். ஆகையால் அவைகளை கை கொண்டு நடவுங்கள். ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமுமாயிருக்கும். அவர்கள் இந்த கட்டளைகள் எல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியே ஞானமும் விவேகமுள்ள ஜனங்கள் என்பார்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாய பிரமாணம் முழுமைக்கும் ஒத்த இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதியும் எது?
ஆமா, இப்போ இப்போ 2வது வசனத்தை கவனிச்சு பாருங்க. ரோமர் 3:2, எவ்விதத்திலும் மிகுதியா இருக்கிறது, தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாமே அப்படின்றது. அப்ப இவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை பெற்ற வேற ஜாதி இது அப்படின்ற இந்த நியாயப்பிரமாணங்களை கட்டளைகள் எல்லாம் நான் கொடுத்தனே உங்களுக்கு, இவ்வளவு பெரிய காரியத்தை பெற்றுக்கொண்ட ஜாதி எதுன்றாரு இந்த பூமியில. ஆனா என்ன நடந்தது கூர்ந்து கவனிக்கும் போது, ஓசியா 8:12 சொல்றாரு என்ன நடந்ததுன்னு சொல்றாரு. வாசி பாருங்க, ஓசியா 8:12 பார்ப்போம்.
என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள்.
ஆமா, இவ்வளவு பெரிய ஜாதின்னு சொன்னாரு, மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், ஆனா அது அந்நிய காரியமா அதை எண்ணிட்டாங்க. அப்ப இதனால யூதனுடைய மேன்மை என்ன அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, ஏன்னா அது அந்நிய காரியமே எண்ணிட்டாங்க. ஆனா பவுல் என்ன சொல்றாரு, இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன, விருத்த சேதனத்தினாலே பிரயோஜனம் என்ன அப்படின்னும் போது, அவங்க செஞ்சது எல்லாமே மாம்சத்தின்படி, நான் கொடுத்தது ஆவிக்குரியது தான், ஆனா அவங்க செஞ்சது மாம்சத்துக்குரியது. விருத்த சேதனம் மாம்சத்துக்குரியது, எழுத்த ஆவிக்குரியதை எழுத்தின்படி எடுத்துக்கிட்டாங்க. அப்ப யூதனுக்கு மேன்மை என்ன அப்படின்னு மாம்சத்தை சொல்றாரு. ஆனா அதே நம்ம என்ன பண்றோம்னு சொன்னோம்னா, அது ஆவிக்குரியதா இருக்கனால அப்ப நம்மள என்ன பண்றாருன்னு சொன்னா, அவர் வந்து தேவனிடத்துல நெருங்கும்படிக்க அவர் உதவி செய்யறாரு, அதனாலதான் அவர் அப்படி எழுதுறாரு. ஆனா அப்படி மட்டும் அது கொடுக்காம இருந்திருந்தா, அந்த தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்பிக்கப்பட்டதுதான் விசேஷித்த மேன்மை என்றாரு. கொடுக்காம இருந்திருந்தா நம்மளை வழி நடத்துற ஒரு ஆசிரியர் இருந்திருக்க முடியாது. அப்ப என்ன பண்றாரு, வேத வாக்கியங்களை அவங்களுக்கு நான் எழுதி கொடுத்தேன், இவ்வளவு சமீபமாய் பெற்ற ஜாதி அது, ஆனால் அதை அவர்கள் அந்நிய காரியமாக எண்ணினார்கள்னு சொல்லி தீர்க்க தரிசனங்களாக அது எழுதப்படுது. அப்போ அந்த கிருபை அந்த கிஃப்ட் நமக்கு கிடைச்சிருச்சு, ஏன்னா விருத்த சேதனம் இருதயத்துல பண்ணப்படணும்ன்றது நமக்கு வந்து கண்கள் திறக்கப்பட்டுருச்சு. அதனாலதான் சொல்றாரு, இது வந்து மனுஷனாலே அல்ல, இது தேவனாலே இந்த புகழ்ச்சி உண்டாயிருக்குன்றாரு. இது வந்து நமக்கு விருத்த சேதனம் ஒரு பிரயோஜனம் உள்ளதாய் மாறி போகுது. இப்ப கிரியைகளுக்குள்ள அதை கொண்டு வரணும். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 3வதுல, சிலர் விசுவாசியாமல் போனாலும் என்ன, அவர்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ எழுதுறாரு. அப்ப அவங்க அவிசுவாசத்துல அவங்க வந்து வண்ணாந்திரத்துல அவங்க அழிக்கப்பட்டு போனாலும் வேத வாக்கியத்தை அவமாக்க முடியாது. வேத வாக்கியத்தை அவமாக்கறன்னு நினைக்க முடியாது, நினைக்கிறவன் அவமாகப்பட்டு போவான். ஏன்னா வேத வாக்கியம் அது வந்து எப்பவுமே அதை வந்து யாரும் எதுவுமே பண்ண முடியாது. வேத வாக்கியம் அது உண்மை உள்ளது, அது சத்தியம் உள்ளது, அது நீதி உள்ளது. அப்போ அது கிரியை செய்யறதுக்கு இடம் இருந்தா கிரியை செய்யும், அப்படி இல்லைன்னா தன் தந்த தேவனிடத்துல அது திரும்பி போகும். அந்த வேத வாக்கியத்தை வந்து இது பண்ண முடியாது, அவமா போயிருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. வேத வாக்கியத்தை அவமாக்கினவன் அவமாயி போவான். அதனால பவுலங்க அப்படி தெளிவா எழுதுறாரு, சிலர் விசுவாசியாமல் போனால் என்ன, அவர்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ. எபிரேயர் எழுதுறாரு, வாசிங்க எபிரேயர் 2வது அதிகாரத்துல, சாரி எபிரேயர் 4:2 வாசிக்கலாம். எபிரேயர் 4:2,
ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை.
ஆமா, அப்போ வசனம் பிரயோஜனப்படல அப்படின்னும் போது அந்த வசனம் செயல் எழுந்து போச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. வசனத்துக்கு உயிர் இருக்கு, அந்த அந்த வசனம் வந்து கிரியை செய்யக்கூடாதபடிக்கு அந்த இடத்துல பிரச்சனை இருக்குது. வசனம் வந்து அவமா போல, அதனாலதான் இங்க சொல்றாரு ரோமர் மூணுல தெளிவா சொல்றாரு, விசுவாசியாமல் போனால் என்ன. அப்போ அவங்க வந்து கேட்ட வசனம் சுவிசேஷம் அவங்களுக்கு ஒரே மாதிரி தான் அறிவிக்கப்பட்டது. அது அவங்க அந்நிய காரியமா என்னன்னாங்க, விசுவாசத்துல வர்றாம அவிசுவாசத்துல போனாங்க. ஆனா அவங்க அவிசுவாசத்துல போனாலும் அவர்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை, சத்தியத்தை, நீதியை அவமாக்குமான்றது. அதுக்குள்ள இருக்கிற காரியத்தை அவங்களால எதுவும் பண்ண முடியாது. அது என்ன பண்ணுவோம் உடனே, அந்த வசனம் எங்க கிரியை இருக்குதோ, எங்க விசுவாசம் இருக்கோ, அந்த இடத்துல கிரியை செய்யும் பொழுது அதே வார்த்தை தான். இப்போ உதாரணத்துக்கு சிம்பிளா நல்லா தியானிக்கும் போது, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படின்னு தேவனுடைய வார்த்தை சொல்லுதுன்னு வச்சுக்கோ. அதை விசுவாசிக்காம, இது தேவனுடைய வார்த்தைன்றத விசுவாசிக்காம ஒருத்தர் விபச்சாரத்துக்குள்ள போகும்போது உடனே அந்த வார்த்தை அவமாயி போயிருச்சு, அந்த வார்த்தைக்கு வல்லம் இல்ல, செயல் எழுந்து போச்சுன்னு சொல்ல முடியாது. உடனே இன்னொருத்த பக்கம் இந்த வசனம் என்ன பண்ணுது, இன்னொருத்தனை கவனிச்சு பாக்குது, விபச்சாரம் செய்யாதேன்னு. நடுங்கும் நடுங்கி கீழ்படிந்து நடக்கும் போது விதை என்ன பண்ணுதுன்னா இந்த இடத்துல முளைக்குது. ஒரே வசனம் தான், ஒருத்தனை எச்சரிக்கை பண்ணுது, அவ அவிசுவாசத்துல கேட்டபடினால அது அவனுக்கு பிரயோஜனம் பேசுது, விபச்சாரம் செய்யாதேன்னு. உடனே இது தேவனுடைய வார்த்தைன்னு சொல்லி அவன் கீழ்படுகிறான். அந்த இடத்துல இந்த வசனம் உயிர் கொண்டு என்ன பண்ணுதுன்னா விருட்சங்களா மாறி போகுது. வசனம் ஒரே வசனம் தான், ரெண்டு சைடும். அப்போ இத வந்து அவமாக்கி, அவிசுவாசத்துல இருந்தவன் தான் அவமாக்கப்பட்டு போவானே தவிர வசனம் வேத வாக்கி அவமா போவான். பவுல் அந்த இடத்துல அதை சொல்றாரு மூணாவதுல, சிலர் விசுவாசியாமல் அவர்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ. எபிரேயர் 4:2 வாசிச்சோம், சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. அந்த வார்த்தை அங்க போகும்போது அங்க எல்லாம் மாம்சத்துல இருந்தனால அந்த மாம்சத்தின்படி எழுத்தின்படி எடுத்துக்கிட்டே ஆவிக்குரிய கண்கள் இருக்கனால அது ஆவிக்குரிய பகிர்ந்து பார்க்கும்போது யூதன்ங்கிற ஒரு மேன்மை, ஒரு பிரயோஜனத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அப்போ அதை என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அந்த மகத்துவம் எழுதி நான் கொடுத்த ஆங்களையும் இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேற ஜாதி எது அப்படின்றது. அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டது மேன்மை விசேஷம் அப்படின்ற, இல்லைன்னா நமக்கு வராம போயிருக்கும் அப்படின்ற சம்பவத்தை தான் மூணாவது அதிகாரத்தை, யோபு புஸ்தகத்துல 40வது அதிகாரத்துல 8வது வசனத்தை கூட வாசிங்க பார்த்தோம்னா, யோபுல 48.
நீ என் நியாயத்தை அவமாக்குவாயோ, நீ உன்னை நீதிமானாக்கி கொள்ளும்படிக்கு என் மேல் குற்றம் சுமத்துவாயோ.
அப்போ பிரச்சனை எங்க, தேவன் பேர்ல கிடையாது. நல்லா கவனிச்சு பார்க்கணும், தேவன் பேர்ல வார்த்தைகள் வந்து ஒரு நாளும் அது வந்து அவமா போகவே போகாது. எப்பவுமே தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமைகள் உண்டு. தேவனுடைய வார்த்தை விதைன்னு சொல்லி பார்த்தோம், நல்ல நிலத்துல, பாறையில, முள்ளுகள்ல, வீதிகளில, எல்லா இடத்துலயும் விழுது, ஆனா விதையில உயிர் இருக்கு. அப்ப சில பிரச்சனைகளினால அந்த வார்த்தைகள், அதாவது அந்த விதைகள் வந்து முளைக்க கூடாதபடிக்கு சில இடத்துல தொந்தரவு பண்ணுது. அதே இடத்துல அதே விதை தான் இன்னொரு நல்ல நிலத்துல விழும்போது அந்த இடத்துல உயிர் கொள்ளுது. அப்ப இதுக்கு ஒப்பனையா தான் யோபுல அந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். பவுல் அதைதான் எழுதுறாரு. அதே ரோமர் 4:4 கவனிப்போம், வாசிங்க 3:4 ரோமர்.
அப்படி ஆக்கப்பட மாட்டாது, நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றி அடையவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி, தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்வோமாக.
அப்படியாக்கப்பட மாட்டாது, நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றி அடையவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி, தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்று சொல்வோமாக அப்படின்ற வந்து நம்ம தொடர்ந்து அப்படியே தியானத்துல ஒரு நாட்கள்ல பார்ப்போம். இந்த இடத்துல வந்து எந்த மனுஷனும் பொய்யன் அப்படின்னு சொல்லும்போது, இதை வந்து நம்ம ஆவி பெரிய கண்ணோட்டம். ஏன் நபசுகள் எல்லாம் பொய்யன்ற இதுல சொல்ல முடியாது. இப்போ ஒரு பையன் அப்படின்னு சொல்றாருன்னா, தேவனுடைய நீதி சத்தியபரர் ஆகிறதுக்கு முன்னாடிதான் அவர் வந்து பொய்யன்றார். அதுக்கு முன்னாடி நடக்கிற சம்பவமா இருக்குது. அதனாலதான் அஞ்சாவது வசனத்துல சொல்றாரு, நான் மனுஷர் பேசுகிற பேசுகிறேன். இது வந்து ஆவிக்குள் நாட்கள்ல தியானிப்போம். தேவனுடைய நாம மகிமைப்படுவோம்.